காலை தியானத்திற்கு நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட பகுதி நெகேமியாவினுடைய புஸ்தகம் நெகேமியா 13வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரையான தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவிகொடுப்போம். நெகேமியா 13:15-22 வரை. அந்த நாட்களில் நான் ஜூதேயாவிலே ஓய்வு நாளில் சிலர் ஆலைகளை மிதிக்கிறதையும் சிலர் தானிய பொதிகளை கழுதைகள் மேல் ஏற்றிக்கொண்டு வருகிறதையும் திராட்சை ரசம் திராட்சை பழம் அத்திப்பழம் முதலானவைகளின் பற்பல சுமைகளை ஓய்வு நாளிலே எருசலேமுக்கு கொண்டு வருகிறதையும் கண்டு அவர்கள் தின்பண்டம் விற்கிற நாளை பற்றி அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டேன். மீனையும் சகலவித சரக்குகளையும் கொண்டு வந்து ஓய்வு நாளிலே ஜூதா புத்திரருக்கும் எருசலேமில் இருக்கிறவர்களுக்கும் விற்கிற சில தீரியரும் உள்ளே குடியிருந்தார்கள். ஆகையால் நான் ஜூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு, நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிற இந்த பொல்லாத செய்கை என்ன? உங்கள் பிதாக்கள் இப்படி செய்ததினால் அல்லவா நமது தேவன் நம்மேலும் இந்த நகரத்தின் மேலும் இந்த தீங்கு எல்லாம் வர பண்ணினார். நீங்களோ என்றால் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குறதுனாலே இஸ்ரவேலில் மேலிருக்கிற உக்கிரத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னேன். ஆகையால் ஓய்வு நாளுக்கு முன்னே எருசலேமின் பட்டண வாசல்களில் மாலை மயங்கும் போது கதவுகளை பூட்டவும் ஓய்வு நாள் முடியும் மட்டும் அவைகளை திறவாதிருக்கவும் வேண்டும் என்று கட்டளையிட்டேன். ஓய்வு நாளில் ஒரு சுமையும் உள்ளே வராதபடிக்கு வாசலண்டையிலே என் வேலைக்காரர்கள் சிலரை நிறுத்தினேன். அதனால் வர்த்தகரும் சகலவித சரக்குகளை விற்கிறவர்களுக்கும் இரண்டு தரும் எருசலேமுக்கு புறம்பே ராத்தங்கினார்கள். அப்பொழுது நான் அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டு, நீங்கள் அலங்கத்தண்டையிலே இராத்தங்குகிறது என்ன? நீங்கள் மறுபடியும் இப்படி செய்தால் உங்கள் மேல் கை போடுவேன் என்று அவர்களோடே சொன்னேன். அது முதல் அவர்கள் ஓய்வு நாளில் வராதிருந்தார்கள். ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படி உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கு சொன்னேன். என் தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. செபிப்போம். சர்வல்லமை மிகுந்த இரக்கம் உள்ள தேவனே, நாங்கள் மறுபடியும் தேவரீர் இந்த ஓய்வு நாள் காலையிலே நீங்கள் எங்களோடு பேச இருக்கின்ற இந்த உன்னதமான சத்தியத்தை தேவரி நாங்கள் விளங்குகின்றவர்களாக புரிந்தவர்களாக நடைமுறைப்படுத்துகின்றவர்களாக இருக்க அவியானவர் தாமே தெளிவையும் தேவரீர் இந்த வார்த்தைகளின் சத்தியங்களை குறித்த உணர்வையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து தேவரீர் நாங்கள் உங்களுடைய வழிகளிலே நிற்பதற்கு எங்களுடைய கால்களை கூட நீங்கள் திடப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் இந்த காலை ஆராதனைகளிலே ஒரு மெய் சபையானது எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் பார்த்துக் கொண்டு வருகிறோம் என்பதை நீங்கள் யாரும் அறிந்திருக்கின்றீர்கள். அவை இந்த மெய்யான இந்த சபையானது தேவனுக்கென்று கொடுக்கின்ற சபையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். அவை இங்கு சபை என்கிறது நான் உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துகின்றது. இங்கு சபையிலே இருக்கின்றவர்கள், அதாவது சபையினுடைய அங்கத்தவர்களை பற்றி பேசுகின்றேன். அவை தேவனாலே மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்களை பற்றி பேசுகின்றேன். என்றால் சபை என்றால் அவர்கள் தான். அவை இங்கு மெய்யான ஒரு சபையானது தேவன் தங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வருமானங்களில் ஆசீர்வாதங்களில் ஆக குறைந்தது 10/10 அவர்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அதுவும் கொடுக்கின்ற வேளையிலே மன மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் அவர்கள் நன்றியுள்ள இருதயத்தோடும் தேவனுடைய மகிமைக்கென்றும் அவருடைய ராஜ்ய விஸ்தாரிப்புக்கென்றும் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் கடந்த முறை நாங்கள் பார்த்தோம். அவை அங்கே இப்படியாக தேவனுக்கு கொடுக்காததினாலே சந்தோஷத்தோடும் மனரம்யத்தோடும் உற்சாகத்தோடும் தங்களுக்கு தேவன் ஆசீர்வதித்த இந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் அதிலே ஆக குறைந்தது 10/10 கொடுக்காததினாலே இந்த சபையானது அது சரிந்து போனதாக இன்னொரு வகையில சொல்ல போனால் அங்கு கொடுக்காதவர்களுக்கு அங்கு ஒரு சோர்வை ஒரு தோல்வியை தேவன் கொடுத்தவராக இங்கு வேதமானது சித்தரிக்கிறது. அந்த பிழையை அந்த சரிந்து போகின்ற நிலைமையை இங்கு நெகேமியா அவர் சீர்படுத்தி அது அங்கு சரியான முறையிலே கொடுப்பதற்கான வழியை ஒரு மெய்சபையிலே கொடுக்க வேண்டும் என்பதை நெகேமியா எங்களுக்கு கேட்டுத்தார். அவை நாங்கள் இன்று மறுபடியும் ஒரு பெரியதான ஒரு பிரச்சனையை நாங்கள் இந்த நெகேமியா 13 நெகேமியா சொல்கின்றார். அது என்னவென்று சொன்னால் இங்கே ஜூதர்கள் தேவனுடைய ஓய்வு நாளை அவர்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கினார்கள் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். அவை இங்கே விழுந்து போகின்ற ஆவிக்குரிய சோர்வடைந்து போகின்ற ஒரு பிரதானமான ஒரு பிரச்சனை என்னவென்றால் அது இந்த ஓய்வு நாள் பரிசுத்த குலைச்சலே. இங்கு நாங்கள் நெகேமியாவினுடைய இந்த புஸ்தகத்தில் நாங்கள் வாசித்த வேளையிலே பாருங்கள், 18 வசனம், உங்கள் பிதாக்கள் இப்படி செய்ததினால் அல்லவா நம் தேவன் நம் மேலும் இந்த நகரத்தின் மேலும் இந்த தீங்கை எல்லாம் வரப்பண்ணினார். என்னத்தை? ஏன் தேவன் இந்த தீங்கை வரப்பண்ணினார்? அவர்கள் இந்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்கினதினாலேயே இந்த நெகேமியாவினுடைய காலத்திலே இந்த சபையானது அங்கிருந்த ஜனங்களானது சிறைப்பிடிக்கப்பட்டு போய் அங்கு சிதவுகளையும் தோல்விகளையும் அவர்கள் கண்டதற்கான காரணம் என்னவென்றால் வேதம் சொல்கின்றது, அவர்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிறதனாலே இஸ்ரவேலின் மேல் இருக்கிற உக்கிரகத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர்களாகவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள், மறுபடியும் இந்த பரிசுத்த குலைச்சலை நீங்கள் ஏற்படுத்தி தேவனுடைய கோபத்தை உங்கள் தலைகளின் மேலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள், குவித்துக் கொள்ளுகிறீர்கள் என்பதை நெகேமியா அந்த ஜூத ஜனங்களுக்கு அவர் சொல்ல மறுக்கவில்லை. பாருங்கள் அங்கு என்ன நடக்கின்றது, ஒரு மெய்யான ஒரு சபையிலே இன்னொரு வகையில் சொன்னால் இந்த ஓய்வு நாளை சரியான முறையாக ஆசரிக்கின்றதுனாலேயே ஆசீர்வாதங்கள் உண்டு என்று இங்கு நெகேமியா சொல்லாமல் சொல்லுகிறார். அவை இங்கு சரிந்து போகின்ற சபை அல்லது தேவனுடைய கோபத்தை சம்பாதிக்கின்ற சபை, சபை என்றால் தேவஜனம், அவை இங்கு தேவனுடைய கோபத்தை சம்பாதித்து இங்கு அலக்கழிக்கப்பட்டு சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் ஆவிக்குரிய எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாமல் நாங்கள் கட்டையாகவே இருக்கிறதற்கு என்ன காரணமா, தேவனுடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கிறதில்லை. அருமையானவர்களே, இன்று அநேக இடங்களிலே இந்த ஓய்வு நாளை குறித்து எந்த ஒரு முக்கியத்துவத்தையும் கொடுக்கின்றது அல்ல. அவை இந்த இலங்கையிலே இருக்கின்ற சபைகளிலே இந்த ஓய்வு நாளை குறித்து அவர்கள் வேதம் சொல்லுகின்றபடியாக அதை செய்ய வேண்டும் என்று எந்த ஒரு வகையிலும் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றது இல்லை. ஏனென்றால் இங்கே ஓய்வு நாள் என்றால் ஓய்வு நாளுடைய போதனைகளை பற்றி அவர்கள் பிழையான விதத்திலே விளங்கி வைத்திருக்கின்றது அதற்கு பிரதானமான காரணம். அவை இங்கே ஓய்வு நாள் என்கின்றது அது ஜூதர்களுடைய பழைய ஏற்பாட்டிற்கு முக்கியமே தவிர அது புதிய ஏற்பாட்டிற்கு அது எந்த விதத்திலும் முக்கியம் இல்லை. அவை இங்கே பழைய ஏற்பாட்டிலேதான் இப்படியான சட்டத்திட்டங்களும் நியாய பிரமாணங்களும் உண்டு. ஆனால் இது புதிய ஏற்பாட்டு சபையிலே நாங்கள் சுயாதீனமாக இருக்கின்றோம், நாங்கள் எந்த நிபந்தனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்பட்டவர்கள் அல்ல என்கின்ற ஒரு பொய்யான ஒரு போலியான போதனைகளே இன்று தேவனுடைய இந்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குவதற்கு காரணமாக இருக்கின்றது. அருமையாகலே, ஆனபடியாலே நாங்கள் இந்த ஓய்வு நாளை குறித்து சரியான விதத்திலே நாங்கள் புரிந்து அறிந்து அதன்படியாக செய்ய வேண்டும் என்பதை இங்கே நெகேமியா தன்னுடைய சபைக்கு அவர் நெறிப்படுத்தினது போல இங்கே ஆவியானவரும் தன்னுடைய ஜனங்கள் தன்னுடைய சபையானது தேவனுடைய வழியின்படி நிற்க வேண்டும் என்பதிலே அவரும் இந்த வார்த்தையினூடாக எங்களுக்கு நெறிப்படுத்துகின்றவராகவே இருக்கின்றார். ஆகவே சபையிலுக்கு இந்த யாவரும் நீங்கள் தெளிவான விதத்திலே அவதானமாக கவனியுங்கள். என்னவென்றால் இந்த ஓய்வு நாளை குறித்து வேதம் கொடுக்கின்ற கட்டளை என்ன, இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும், இந்த ஓய்வு நாளை குறித்ததான போதனைகளை நான் சற்று சுருக்கமாகவே உங்களோடு பேசுகிறேன். ஏனென்றால் இதை ஆயத்தம் பண்ணுகின்ற வேளையிலே நான் புத்தகங்களை வாசித்தவர்களிலே மிகவும் தலை குனிந்து வக்கினவனாகவே இருந்தேன். ஏனென்றால் இந்த ஓய்வு நாளை நாங்கள் சரியான முறையிலே கடைபிடிக்கின்றதிலே தவறுகின்றவர்களாகவே நான் எண்ணினேன். ஆவி அருமையானவர்களை, நாங்கள் மூன்று சிறிய தலைகளின் ஊடாக நாங்கள் இந்த காரியத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலாவது, ஓய்வு நாள் என்றால் என்ன? இரண்டாவது, எதற்காக இந்த ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டது? மூன்றாவது, எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு இந்த ஓய்வு நாளை நானும் நீங்களும் ஆசரிக்க வேண்டும் என்கின்ற சிறிய தலையங்கள் ஊடாக நாங்கள் ஒரு ஆரம்பத்தை, அதாவது மேலோட்டமாக நானும் நீங்களும் செய்ய வேண்டிய காரியங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது, ஓய்வு நாள் என்றால் என்ன? இன்று ஓய்வு நாள் என்றால் அதனுடைய மூல பாசையிலே அருமையானவர்களை ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் சபத் டே என்பார்கள். சபத், அவன் இங்கு சபத் என்கின்ற மூல மொழியினுடைய அர்த்தம் என்னவென்றால் நீ நிறுத்து, ஸ்டாப் அல்லது சீஸ்ட். அவன் இந்த சீஸ் என்று சொன்னால் சீஸ் ஃபயர் என்றால் என்ன? யுத்த நிறுத்தம். அவன் இந்த சீஸ் என்று சொன்னால் நிறுத்து. அவன் இங்கே அதனுடைய வார்த்தையினுடைய நேரடி அர்த்தம் என்னவென்றால், இந்த ஓய்வு நாளுடைய அந்த ஓய்வு என்கிற ஒரு அர்த்தம் என்னவென்றால், அது நிறுத்து என்கின்ற, அதை அது அழுத்தமாக சொல்லுகின்ற ஒரு நாளாக இருக்கிறது நிறுத்து. ஆகவே அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நீ ஆறு நாளும் நீ வேலையை செய்து நீ நிறுத்து. நீ ஆறு நாளும் நீ வேலை செய்கின்றவனாக இருக்க வேண்டும். நீ வேலையை செய்து நீ நிறுத்து. அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், இந்த பூமியிலே நாங்கள் கிரிகைகளை செய்கின்ற, கிரிகைகளை நடப்பிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆக இந்த சகல உங்களுடைய கிரிகைகளும் ஒரு நாள் என்ன செய்யப்படும்? அது நிறுத்தப்படும். அது நிறுத்தப்பட்டு என்ன செய்யப்படுகிறது? அது நித்தியத்திற்குள்ளாக நாங்கள் இருக்கின்ற அந்த நாளை நினைவுபடுத்துகின்ற அந்த நாள். அவை இங்கே நிறுத்து என்றால் என்னவென்றால், ஆறு நாளும் நீ வேலையை செய்து நீ ஏழாம் நாளிலே ஓய்ந்திரு என்று கொடுக்கப்பட்ட இந்த கட்டளையினுடைய அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் ஆறு நாளும் நீங்கள் வேலையை செய்து இந்த ஏழாவது நாள் நீங்கள் பரலோக ராஜ்யத்திலே தேவனோடு இருக்கின்ற அந்த நாளை நீங்கள் இந்த பூமியிலே அதை அனுபவிக்கின்ற ஒரு நாளாக நீங்கள் கருத வேண்டும். ஆகையாலே இந்த உலகத்து காரியங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் சிந்திக்க தொடங்குகின்ற, அனுபவிக்க தொடங்குகின்ற நாள் என்பதை ஒருபொழுதும் மறந்து போகக்கூடாது. இதுதான் அருமையானவர்களே இந்த ஓய்வு நாள் என்னுடைய அர்த்தம். ஏனென்றால் நாங்கள் எல்லா தேவனுடைய பிள்ளைகள் மரித்து நித்தியத்தின் ஆறுதல், நித்தியத்திற்குள்ளாக அல்லது இழைப்பாறுதலுக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கின்ற அந்த உன்னதமான அந்த மகிமையுடைய அந்த பிரவேசத்தை இந்த பூமியிலே நானும் நீங்களும் அனுபவிக்கின்றன. ஆகவேதான் அருமையானவர்களே, தேவன் இந்த ஓய்வு நாளை குறித்து அவர் மிக மிக முக்கியமுள்ளவராக இருந்தார். ஆகவே இந்த ஓய்வு நாளானது அருமையானவர்களே, அது ஏதோ பரிசெயற்கை நடைமுறைப்படுத்தின காரியங்கள் அல்ல. அதில் இங்கிருக்கின்றவர்கள் வேதத்தை பிழையாக விளங்கி அதற்கு பிழையான அர்த்தத்தை கொடுத்து எங்களை வளர்த்தபடியாலே இந்த ஓய்வு நாளை குறித்த போதனைகளை எங்களாலே ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. ஏனென்றால் எல்லாருக்கும் தெரியும், இந்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகின்றவர்களுக்கு என்ன தண்டனை? மரணம். அது அவலத்திற்கு தேவனாலே கொடுக்கப்பட்ட இந்த ஓய்வு நாள் என்னவென்றால், நீ உன்னுடைய சகல வேலைகளையும் நீ நிறுத்தி ஆவிக்குரிய காரியங்களிலே நீ உன்னுடைய நோக்கத்தை செலுத்த வேண்டிய அந்த நாள். இதுதான் அருமையானவர்களே இந்த ஓய்வு நாள். இரண்டாவதாக நாங்கள் பார்க்க இருக்கிற காரியம், இந்த ஓய்வு நாள், அதாவது இந்த ஆவிக்குரிய சிந்தனைகளை சிந்திக்கும்படியாய், அல்லது நாங்கள் எல்லா காரியத்தை நாங்கள் நிறுத்தி, உலக காரியங்களை நிறுத்தி, இந்த ஆவிக்குரிய காரியங்களிலே எங்களுடைய முழு சிந்தனைகளையும் நாங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் இதற்காக இந்த நாளை ஏற்படுத்தினார். இந்த ஓய்வு நாளை தேவன் ஏன் ஏற்படுத்தினார்? அவை நாங்கள் படைப்பிலேயே நாங்கள் இந்த ஓய்வு நாளை நாங்கள் காணுகிறோம். இங்கு ஓய்வு நாளானது தேவன் மற்ற கட்டளைகளை போல அல்ல, இங்கு ஒரு சிறந்த சிறப்பு அம்சத்தை கொண்ட ஒரு கட்டளையாக இது இருக்கின்றது. தேவன் ஆதியிலேயே இந்த நாளை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். தேவன் தன்னுடைய படைப்புகள் எல்லாவற்றையும் முடித்து அவர் என்ன செய்திருக்கிறார்? இந்த ஏழாவது நாளிலே தான் ஓய்ந்தவராக இருக்கிறார். ஆகவே அந்த நாளை தேவன் ஏன் கொடுத்தார் என்றால், அவரை ஆராதிக்கும்படியாக கொடுத்தார். ஆகவே அந்த நாளானது தேவன் என்ன செய்தார் பாருங்கள், இந்த மனுஷர்களை உருவாக்கி எல்லாவற்றையும் படைத்து நல்லதென்று கண்டு ஆறாம் நாள் ஆயிற்று. என்ன செய்தார் அவர்? ஓய்ந்து அந்த நாளை என்ன செய்தாராம்? அதை பரிசுத்தப்படுத்தி அதை ஆசீர்வதித்தார். அவர் தேவன் ஏன் அந்த நாளை ஒரு பிரத்யேகமான நாளாக அதை கருதினார் என்று சொன்னால், தன்னுடைய ஜனமானது தன்னை ஆராதிக்கும்படியாக. ஆகவே இங்கு ஆராதனை என்ற உடனே நாங்கள் காலையில வந்து நாங்கள் போய் பிறகு எங்களுடைய வேலைகளை பின்னேரத்திலே பார்க்கின்றது, அது அல்ல. அருமையானவர்களே, இங்கு ஆராதனை என்கின்றது அந்த நாளை நாங்கள் தேவனுக்கு என்று ஆராதிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனத்திய சில மனத்தியாளங்களை நாங்கள் அனுசரிக்கிறது அல்ல, அது ஒரு நாள். எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் நாள் கூலிக்கு நாங்கள் வேலைக்கு போகின்ற வேலையிலே ரெண்டு மனத்தியாலத்தை நான் வேலை செய்து விட்டு நான் எனக்கு முன்னேற சம்பளம் தாங்கல் என்று கேட்டால், உங்களை வேலை கமத்தில் அவர் என்ன செய்வார்? உங்களுக்கு தருவார். ஒரு நாள் என்றால் அது குறிக்கப்பட்ட மனத்தியாலங்களை கொண்ட நாள். ஆகவே அந்த நாள் முழுவதும் நாங்கள் தேவனை ஆராதிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் பாருங்கள் 92வது சங்கீதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் இது. ஓய்வு நாளை பற்றி பாடுகின்ற சங்கீதம், கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும், 10 நரம்பு வீணையினாலும் தம்பூரினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும், காலையிலே உமது கிருபைகளையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். பாருங்கள் இது என்ன சொல்கிறது? கர்த்தரை துதிக்கின்றதும் உன்னதமானவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுகின்றதும் அந்த நாள் அதற்கென்று கொடுக்கப்பட்ட நாள். ஆகவே அந்த நாளானது காலையும் மாலையும் தேவனை நாங்கள் ஆராதிக்க வேண்டிய நாள் வெளிப்படையாக. அதே நேரத்திலே அந்த நாளிலே அருமையானவர்களே, நான் நீங்களும் உள்ளான வகையிலே தேவனை மகிமைப்படுத்தி அவர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவருடைய அதிசயங்களை எல்லாம் சிந்தித்து அவருக்குள்ளான நாங்கள் வளர்கின்ற அவரை ஆராதிக்கின்ற நாளாகவே இருக்கிறது. ஏனென்றால் தேவன் தன்னுடைய 10 கட்டளைகளை கொடுத்த வேளையிலே, இங்கு முதல் 4 கட்டளைகளை பாருங்கள். முதலாவது கட்டளை கூட தேவன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் யாரை ஆராதிக்க வேண்டும் என்பதை முதலாவது கட்டளை சொல்லுகின்றது. 2வது கட்டளை என்ன சொல்லுகிறது? நீங்கள் ஆராதிக்க வேண்டிய முறை. 3வது, நீங்கள் ஆராதிக்க வேண்டிய மனநிலை. 4வது, ஆராதிக்க வேண்டிய நாள். அருமையான இந்த தேவன் இந்த 4 முதல் கட்டளைகளை தன்னுடைய கையினாலே எழுதி அவர் கொடுத்து அவர் எங்களுக்கு தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட ஜனத்திற்கு அவர் கொடுத்த காரியம் என்னவென்றால், நீங்கள் என்னை ஆராதிக்கும்படி. எகிப்திலிருந்து தேவன் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுதலை படினதற்கு நோக்கம் என்ன? நீங்கள் என்னை ஆராதிக்கும்படி. அந்த நாளை
தேவன் ஓய்வு நாளாக அதிலே தன்னுடைய காரியங்களை நீங்கள் நினைவு கூறும்படி ஆராதிக்கும்படியாக தேவன் அதை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஏனென்றால் ஒரு தனித்துவமான ஒரு நாள், மற்ற நாட்களை விட அது பிரத்யேகமாக ஆராதனைக்கென்று தேவனாலே அது ஏற்படுத்தப்பட்ட நாள். அந்த நாளை உங்களுடைய வாழ்விலே நீங்கள் மறக்காதவர்களாக, நானும் நீங்களும் அந்த நாளை காலையும் மாலையும் நாங்கள் தேவனை ஆராதிக்கின்றவர்களாகவும், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே தேவனை நானும் நீங்களும் ஆராதிக்கின்றவர்களாகவும் இருக்கின்ற நாளாக இருக்க வேண்டும். பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளை இந்த தேவனுடைய காரியங்களை சிந்திக்கும்படியாக நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். தேவனுடைய வார்த்தைகளை அங்கு மனப்பாடம் செய்யும்படியாக நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். தேவனுடைய இந்த சத்தியங்களை கொண்ட வினாவிடை போதனைகளை பாடமாக்கும்படி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். ஏனென்றால் அந்த ஓய்வு நாள் அவர்கள் தேவனை பற்றி சிந்தித்து தேவனை பற்றி அவர்கள் வாழ்வதற்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கின்ற பெற்றாராக இருக்க வேண்டும். இரண்டாவது காரணம் எதற்காக இந்த ஒரு நாள் கொடுக்கப்பட்டது? முதலாவது தன்னை ஆராதிப்பதற்காக கொடுக்கப்பட்டது, இரண்டாவதாக அது படைப்பினுடைய நியமனம், the creation ordinance. அவை இங்கே படைப்பின் நியமனங்களிலே அருமையானவர்களே, திருமணம், வேலை செய்தல், ஓய்வு நாள் ஆகியவைகளே இந்த படைப்பினுடைய நியமனங்களாக இருக்கிறது. அவை தேவன் இந்த மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமனம், திருநியமனம் அல்ல. இந்த நியமனத்திலே திருமணம், வேலை செய்தல், ஓய்வு நாள் என்பவைகள் அவை இந்த படைப்பிலே இங்கே முக்கியத்துவமானது. இந்த ஓய்வு நாளிலே இருந்தது அது எனக்கும் உங்களுக்கும் இந்த ஓய்வு நாளிலே ஓய்வு நாளுடைய முக்கியத்துவம் இருக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், இந்த திருமணமானது எப்படியாக இன்று பரிசுத்தமாக இருக்க வேண்டும், சரியான முறையிலே இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற அதே மாதிரியாக இந்த ஓய்வு நாளும் இருக்க வேண்டும் என்பதை கிறிஸ்து கூட கற்றுத்தர மாட்டார். மத்தேயு 19 அதிகாரத்திலே பரிசேயர் வந்து இயேசுவை கேட்கின்றார்கள், இயேசுவே இந்த விவாகரத்து எப்படியாக எடுக்கப்பட வேண்டும், மோசேயினுடைய நியாய பிரமாணம் இப்படி சொல்லுகின்றதே. இயேசு இதற்கு மறுமொழி எங்கிருந்து கொடுக்கின்றார்? படைப்பிலிருந்து கொடுக்கின்றார். என்ன சொல்லுகின்றார்? தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி அவர்களை அவர் இணைத்ததை, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். பாருங்கள், தேவன் அந்த நியமனத்தை அது மனுஷனுக்கு சொல்றார். ஏனென்றால் இந்த நியமனங்கள் எந்த ஒரு வகையிலும் அது மனுஷனை விட்டு பிரிக்கப்பட மாட்டாதது. ஆகவே இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருமையானவர்களே, அவரும் இந்த ஓய்வு நாளானது எங்களுக்கு முக்கியத்துவம் என்பதை அவர் எங்களுக்கு கற்றுத்தர மறுக்கவில்லை. அது பழைய ஏற்பாட்டிலே மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலேயும் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கின்ற காரியம் என்னவென்றால், இந்த ஓய்வு நாளை பற்றி மார்க்கு 2:27-28 வசனத்திலே சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், மார்க்கு 2:27-28 பின்பு அவர் அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. என்ன சொல்லுகின்றது? இந்த ஓய்வு நாளானது யாருக்காக உருவாக்கப்பட்டது? மனுஷனுக்காக உருவாக்கப்பட்டது. இயேசு என்ன சொல்றார் அதற்கு? இந்த ஓய்வு நாளுக்கு நான் அப்படியாக இருக்கிறேன், நான் ஆண்டவராக இருக்கிறேன் என்றால் இன்று ஓய்வு நாள் தேவையில்லை என்று ஒருவர் சொல்வானே. ஆனால் அவர் என்ன சொல்லுகின்றார்? இயேசு எனக்கு ஆண்டவராக இருக்க தேவையில்லை, ஒருவனின்றி ஓய்வு நாள் என்பது முக்கியம் இல்லை என்று சொன்னால் அவன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நான் ஓய்வு நாளுக்கே அனுசரிக்க வேண்டும் என்ற தேவனுடைய படைப்பை மறுதளிக்கின்றவனாக இருக்கின்றான். அருமையானவர்களே, இங்கே இதனூடாக நாங்கள் கற்றுக்கொள்கின்ற காரியம் என்னவென்றால், இங்கே ஆண்டவராகிய தேவன் கிறிஸ்து என்ன செய்கிறார், இந்த ஓய்வு நாடானது மனுஷனுக்காக அது கொடுக்கப்பட்டது, அது இன்றும் அதை நானும் நீங்களும் வேதத்தின் அடிப்படையிலே காலை மாலையிலே அவரை ஆராதித்து தனிப்பட்ட ரீதியிலே அவரை நாங்கள் மகிமைப்படுத்தி துதித்து நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அது பழைய ஏற்பாட்டிலே அல்ல, அது புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறது என்பதை தேவனங்களுக்கு கற்றுத்தருகிறார். அருமையாளர்களே, இது பழைய ஏற்பாட்டு கட்டளை அல்ல, எல்லாருக்கும் தெரியும். இந்த பத்து கட்டளையானது பழைய ஏற்பாட்டு கட்டளையா? இந்த பத்து கட்டளையானது பழைய ஏற்பாட்டுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட கட்டளையா? இல்லை. ஏனென்றால் இந்த ஓய்வு நாளை பற்றின கட்டளை தான் அருமையாளர்களே தேவன் தன்னுடைய கைகளினால் எழுதி கொடுக்கப்பட்ட கட்டளைகளில் ஒன்று. ஒரு வகையிலே சொன்னால் தேவன் அதிக நேரம் செலவழித்து எழுதின கட்டளை எது? தேவன் அதிக நேரம் செலவழித்து எழுதிய கட்டளை இந்த நாலாவது கட்டளை. ஏனென்றால் அது அவ்வளத்திற்கு அவர் டீட்டெயிலாக அவ்வளத்திற்கு அவர் மிக நுட்பமாக அதை எழுதினதுடைய நோக்கம் என்னவென்றால், தன்னுடைய ஜனங்கள் அந்த நாளை தான் விரும்புகின்றபடியாக அனுசரிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே தேவன் வினைக்கட்டு அதை எழுதி அவர் ஏனோ தானோ ஒன்று எழுதவில்லை, வினைக்கட்டு தெளிவாக அந்த கட்டளை குறித்து எழுதினபடியாலே நானும் நீங்களும் அதிலே அசல் உள்ளவர்களாக அருமையானவர்களே இருந்து விட முடியாது. இதை நீங்கள் மனதில் தேவன் ஏன் இதை எழுதி கொடுத்தார் என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை நானும் நீங்களும் அறிந்தவர்களாக அதை குறித்து ஆராய்ந்து பார்க்கின்றவர்களாக அதற்கென்று செயற்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம், எதற்காக இது கொடுக்கப்பட்டது என்றால், இது கிருபையினுடைய உடன்படிக்கையை நினைவு கூறுவதற்காக கொடுக்கப்பட்ட நாள். இங்கு தேவன் என்ன செய்கிறார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கையை மேற்கொள்ள நான் உன்னுடைய தேவனாகவும் நீங்கள் என்னுடைய ஜனங்களாகவும் இருப்பதனாலே இதை நீங்கள் நினைவு கூறுங்கள். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகின்ற அந்த புத்திர சுவீகாரத்தை நீங்கள் பெற்றீர்களே, அது எதனாலே என்று சொன்னால் என்னுடைய கிருபையினாலே. இந்த ஓய்வு நாளானது என்னத்தை எங்களுக்கு கற்றுத்தருகிறது, எப்படியா ஏன் அது கொடுக்கப்பட்டது சொன்னால், தேவன் எங்களோடு ஏற்படுத்தப்பட்ட அந்த உடன்படிக்கையை நானும் நீங்களும் நினைவு கூறுகின்ற நாளாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த ஓய்வு நாளை பற்றி நாங்கள் பேசுகின்ற வேளையிலே தேவன் எப்படியான உடன்படிக்கையை என்னோடு உங்களோடு அவர் ஏற்படுத்தினார். பாவத்திலே இருந்த அடிமைத்தனத்திலிருந்த இந்த இஸ்ரவேலர்களை தேவன் மீட்டு அவர்களுக்கு இந்த ஓய்வு நாளை பற்றி தேவன் சொல்லுகின்றார். முதலாவதாக தேவன் படைப்பிலே சொல்லப்பட்ட அந்த ஓய்வு நாள் திரும்ப மறுபடியும் அங்கே அது ஞாபகப்படுத்தப்படுகின்றது. மோசேயினுடைய காலத்திலே மிச்ச காலத்திலே அதை பற்றி தேவன் பேசவில்லை. ஏனென்றால் இங்கே சபையானது மோசேயினுடைய காலத்திலே தான் சபை என்ற பெயரை அது பெற்றது. அதை தேவன் படைத்து அதை பத்திரமாக பாதுகாத்து வைத்தது எதற்காக? சபைக்காக. ஆகவே அந்த சபையிலே இருக்கின்றவர்கள் அதை சரியான முறையிலே கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் ஆதியிலே அதை உருவாக்கி அதை பின்பு தன்னுடைய மீட்ட ஜனங்களுக்கு அதை கொடுக்கின்றார். பாருங்கள், இந்த பத்து கட்டளையை கொடுக்கின்ற போலே அதனுடைய முகமுறையை தேவன் சொல்றார், அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்பட பண்ணின கர்த்தர் நான் உடன்படிக்கையை தேவன் நினைவுபடுத்துகின்ற நான். அருமையானவர்களே, நானும் நீங்களும் இந்த இடத்திலே கூடி வருகின்ற வேளையிலே நான் நினைக்க வேண்டிய முதலாவது காரியம் என்ன, தேவன் எதற்காக இந்த நாளை கொடுத்தார் என்றால், அவர் எங்களோடு அவர் கிறிஸ்து மூலமாக செய்த அந்த உடன்படிக்கையை அவர் அதை நினைவு கூறுகின்றவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். நீங்கள் அப்படி இருக்கின்றீர்களா? இந்த நாளை தேவனுடைய உடன்படிக்கையினுடைய நாளாக நீங்கள் நினைவு கூறுகின்றவர்களாக இருக்கின்றீர்களா? அல்லது உடன்படிக்கையினுடைய பிள்ளைகள் எல்லாம் எங்கே இந்த நாளிலே இல்லை. நாலாவது அருமையானவர்களே, அது மீட்பை நினைக்கப்பட வேண்டிய தேவனுடைய அந்த மீட்பை நினைக்க வேண்டிய நாள். இங்கே உபாகமம் 15:5 நீ எகிப்து தேசத்திலே அடிமையாயிருந்தா என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்கிறார். அவர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றால், தேவன் அன்று தன்னுடைய வல்லமை உள்ள கரத்தினால் என்னத்தை செய்தார்? அங்கு இஸ்ரவேலர்களை அவர் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டார். அந்த நாள், அந்த நாளை வேதம் சொல்கிறது ஓய்வு நாள். ஆகையால் நினைப்பாயாக, ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். அருமையானவர்களே, உண்மையாகவே நானும் நீங்களும் கிறிஸ்துவாலே மீட்கப்பட்டோம் என்ற அந்த உணர்வு எனக்கு உங்களுக்கு இருந்தால், எவ்வளவு பாவிகளாக இருந்து எங்களை தேவன் மீட்டார் என்ற அந்த நிச்சயம் உங்களுக்கு இருந்தால், வேதம் சொல்லுகின்றது நானும் நீங்களும் கட்டாயமாக அந்த நாளிலே தேவனை இன்று ஏன் அநேகர் இந்த ஓய்வு நாளை முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை என்று சொன்னால், அவர்களுக்கு தங்களுடைய இந்த மீட்பின் நிச்சயத்துவம் அவர்களுக்கு இல்லை. நீங்கள் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் செல்லுவீர்களா என்று சொன்னால், அது தெரியாது என்று சொல்லுகின்றவர்கள் இன்று அநேக சபைகளுக்கு போகின்றவர்கள். அவை இந்த மீட்பினுடைய அந்த நிச்சயத்துவமானது எங்களுக்கு என்னத்தை காட்டுகிறது என்று சொன்னால், இந்த ஓய்வு நாளில். ஏனென்றால் இங்கு ஓய்வு நாளிலே என்ன நடந்தது? ஓய்வு நாளிலே இந்த யூதர்கள் தேவனுக்கென்று காலை மாலை பலி செலுத்தி அதை அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள் பழைய ஏற்பாட்டிலே. இங்கு புதிய ஏற்பாட்டிலே ஓய்வு நாளில் என்ன செய்தார்கள்? சபை கூடி அங்கு வேதமானது பிரசங்கிக்கப்பட்டு ஜனங்கள் எல்லாரும் கேட்டார்கள். அவை இந்த நாளிலே என்னத்தை பிரசங்கித்தார்கள்? கிறிஸ்துவினுடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை பிரசங்கித்தார்கள். ஆகவே அந்த நாளானது கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த நாளையே இந்த ஓய்வு நாளாக நாங்கள் நினைவு கூறுகின்றோம் புதிய ஏற்பாட்டிலே. ஆகவேதான் அருமையானவர்களே, இந்த ஓய்வு நாளை கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழுதலின் ஊடாகவே எங்களுடைய உயிர்த்தெழுதலுடைய அந்த நித்திய மீட்பை நினைவு கூறுகின்ற நாள். அருமையானவர்களே, உங்களுக்கு நித்தியமாக ஒரு நாள் என்னை அவர் மீட்பார் என்கின்ற அந்த சந்தோஷம், அந்த நிச்சயம், அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் உங்களால் இந்த ஓய்வு நாளை உங்களாலே கடைபிடிக்க முடியாது. ஏன் சொல்லுகிறேன் என்றால், எங்களுடைய சபையிலே அடுத்தவர்களாக இருக்கின்றவர்கள் தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் வரக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். நாங்கள் இங்கு நெகேமியாவிலே வாசித்தது போல தேவனுடைய கோபமும் எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே சேதங்களும் குடும்பங்களுக்குள்ளே சமாதானமின்மைகளும் ஆவிக்குரிய வளர்ச்சிகளும் இல்லாததற்கு காரணம் எங்களுடைய ஓய்வு நாளை நாங்கள் பரிசுத்தமாக ஆசரிக்கின்றது இல்லை என்பதை இங்கு நெகேமியா கண்டது போல, அருமையாளர்களே, நான் உங்களுக்கு என்னுடைய சபைகளுக்கு சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் மெய்யாக அந்த மீட்கப்பட்ட அந்த நாளை இந்த ஓய்வு நாளிலே நீங்கள் நினைவு கூறுகின்றவர்களாக இருந்தோம். இதற்காகத்தான் அருமையாளர்களே, ஓய்வு நாளை குறித்து நாங்கள் தனிப்பட்ட வகையிலே உங்களுக்கு கடைப்பிடியுங்கள் கடைப்பிடிங்கள் சொல்வதனுடைய காரணம் இதுதான். ஏதோ நீங்கள் உழைத்து நீங்கள் ஏதோ பணக்காரர்களாக வந்து விடுவீர்கள் என்ற எரிச்சலிலே நான் அதை உங்களுக்கு சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது அந்த நாளிலே நீங்கள் தன்னுடைய மீட்பை குறித்து சிந்திக்கின்றதற்காக கொடுக்கப்பட்ட நாள். எதற்காக கொடுக்கப்பட்டிருந்தால்
உறுதியாக சொல்கிறேன், அது ஐக்கியத்தை
நினைவுபடுத்துகின்றே. இங்கு நாங்கள் கூடி வந்து தேவனை ஆராதிக்கின்றதிலே என்னத்தை நாங்கள் சிந்தித்துக் கொள்கிறோம், எங்களுடைய 6 நாட்களும் வேலை செய்து நிறுத்தி இங்கு 7வது நாளிலே இந்த பரலோக ராஜ்யத்திலே ஒரு நாள் நாங்கள் குடியிருக்க போகிறோம் என்கிறதை இந்த பூமியிலே நாங்கள் காட்டுகின்ற ஒரு செயல். அதற்காகவே இங்கு தேவன் கொடுத்தார் இந்த நாளை. ஆகவே அதிலே கூட அவரை நாங்கள் எங்களுடைய உடன்படிக்கையை நாங்கள் நினைவு கூர்ந்து அவருடைய மீட்பை நாங்கள் நினைவு கூர்ந்து அதே நேரத்திலே ஒரு நாள் நானும் நீங்களும் அந்த பரலோக ராஜ்யத்திலே ஐக்கியமாக நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதை இந்த பூமியிலே நாங்கள் அதை காட்ட வேண்டும். எங்களுடைய ஐக்கியம் என்னத்திலே இருக்கின்றது? தேவனுடைய ஜனத்திலேயா, உலகத்திலேயா? ஆக தேவனாலே மீட்கப்பட்டவர்கள் அங்கு ஒரே சரீரமாக இருப்பார்கள் என்கின்ற வேதத்தினுடைய இந்த பிரமாணமான தர்மியார்களே ஓய்வு நாளிலே இருக்கின்ற ஐக்கியத்திலே நாங்கள் காட்டுகின்றவர்களாக இருக்கிறோம். ஆகவே அதற்காக நாங்கள் ஐக்கியப்பட்டு ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டு எங்களுடைய பலவீனங்களை ஒருவர் ஒருவர் தாங்கி அந்த பரலோக ராஜ்யத்திலே நாங்கள் ஒன்றாக இருப்போம் என்கின்ற அந்த உன்னதமான சந்தோஷத்தின் நாளை நினைவு கூர்ந்து அனுபவிக்கும்படியாக கொடுக்கப்பட்டது இந்த ஓய்வு நாள். அருமையாக இப்படியாக இந்த ஓய்வு நாளானது கொடுக்கப்பட்டாலும் அந்த நாளை நானும் நீங்களும் எவ்வாறாக அனுபவிக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் கற்றுக்கொள்ள மறக்கக்கூடாது. சில பேருக்கு இந்த ஓய்வு நாளை பற்றி கதைத்தால் ஒரு அலுப்படிக்கின்றதாகவே இருக்கு. இந்த மனுஷன் வாய் துறந்தா எப்பொழுதும் ஓய்வு நாள் என்றே உயிரை எடுக்கும் என்றே சில பேர் கருதி இருக்கக்கூடிய அளவிற்கு நான் உங்களோடு பேசியிருக்கிறேன் என்பதற்கு தேவர் சாட்சி. சில பேர் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால் இந்த ஓய்வு நாளை இவர் சொல்லுகின்றபடியாக வேதம் சொல்லுகின்றபடியாக நடைமுறைப்படுத்துகின்றது கஷ்டம். அவை இது நடைமுறைக்கு இது ஒத்து வராததொன்று. இவைகளும் அனுபவித்து பார்த்தால் இவர்களுக்கு புரியும் என்று நாங்கள் என்ன செய்கின்றோம், இந்த கட்டளையை நாங்கள் மீறுவதற்கு அநேக சாட்டுக்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் அருமையானவர்களே, நாங்கள் அப்படியாக சொல்லுகிறோம் என்றால் என்னத்தை நாங்கள் சொல்ல வருகிறோம் என்றால், தேவன் நீதி இல்லாமல் ஒரு கட்டளையை அவர் எங்களுக்கு தந்திருக்கின்றார். ஒரு தாளந்தை பெற்றவன் என்ன செய்தான், அதை என்ன செய்தான், அதை மறைத்து வைத்து என்ன சொன்னான், இவர் ஒரு பொல்லாத மனுஷனப்பா, இதை தந்துவிட்டு என்ன செய்வாரு, அதை குறிச்சு கேட்காத கேள்வி எல்லாம் கேட்கறதிலும் பார்க்க இது அப்படியே வச்சு அவர்கிட்ட கொடுத்துட்டா நம்மட பிரச்சனை போச்சு என்றுதான் அவன் சொன்னான். அவனை ஏசு என்ன செய்தாரு, நீ உண்மையாவே ஒரு ஞானவான்டா சொன்னார். அவன் அங்க என்ன சொல்ல வருகிறோம் என்றால், தேவன் இந்த கட்டளையின் மூலமாக எங்களுடைய உச்சந்தலையிலே அடிக்கிறார் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். இல்லை, அவர் தேவன் எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே கடினமானது ஒன்றை அவர் எங்களுக்கு தருகிறார் என்பதை நாங்கள் சொல்லுகின்றோம். அவர் எங்களாலே செய்ய முடியாத ஒரு காரியத்தை தேவன் எங்கள் மேலே திணிக்கிறார் என்பதை நாங்கள் சொல்ல வருகின்றோம். இல்லை, ஏனென்றால் நீங்கள் இந்த நாளை எவ்வாறாக நீங்கள் அனுபவிக்க வேண்டும், நீங்கள் உள்ளான மனதில் எப்படியாக அனுபவிக்க வேண்டும், உங்களுடைய வெளிப்படையாக நீங்கள் அதை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்றும் வேதம் எங்களுக்கு எழுதி தர மறுக்கவில்லை. அருமையானவர்களே, நீங்கள் ஆதியாகமம் 2:3-4 நீங்கள் திருப்பினீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவன் அந்த நாளை அவர் பரிசுத்தப்படுத்தினார். அப்ப அந்த நாளை பரிசுத்தப்படுத்தினார் என்றால் அவருடைய அர்த்தம் என்ன, அந்த நாளிலே பாவம் இருந்ததா? அப்பொழுது இல்லை. இங்கு பரிசுத்தம் என்ற அவருடைய அர்த்தம் என்னவென்றால் செட் அபார்ட், அதை பிரத்தியேகமாக தேவன் பத்திரமாக பாதுகாத்து வைத்தார். தான் ஜனங்களை மீட்டு அந்த ஜனங்களுக்கு அந்த நாளை நான் கொடுப்பேன், அந்த நாளிலே என்னுடைய ஜனங்கள் இப்படியாக நடக்க வேண்டும் என்பதற்காக தேவனது பிரித்து எடுக்கப்பட்ட அந்த நாள், இதுதான் அதை பரிசுத்தப்படுத்தினார் என்று சொல்லப்படுகின்றது.
பின்பு சொல்லப்படுகிறது அதை ஆசீர்வதித்தார். என்ன அந்த ஆசீர்வாதம்? தேவன் இந்த மிருகங்களையும் ஜனங்களையும் அவர் என்ன செய்தாரு? அவர் ஆசீர்வதித்து என்ன சொன்னார்? நீங்கள் இதிலே பல்கி பெருகுங்கள். அவை இங்கு ஆசீர்வாதம் என்கின்றால் அது ஒரு பெருக்கம். எல்லாருக்கும் தெரியும், யோபு முன்பிருந்ததிலும் பார்க்க பின்பு அநேக ஆசீர்வாதங்களை கொண்டான் என்றால் அவனிடத்தில் இருந்த எல்லா ஆடு மாடுகள் எல்லாம் அது என்ன செய்யப்பட்டது? அது ரட்டிப்பாக பெருகியது. பெருக்கம் தான் இந்த ஆசீர்வாதம். அவை இந்த ஓய்வு நாளை தேவன் ஆசீர்வதித்தார் என்றால் என்னவென்றால், இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்னிடத்திலே உங்களிடத்திலே பெருகுகின்ற அந்த நாள். அவங்க நாங்கள் தேவனை இந்த ஆராதனையிலே காலை மாலை இந்த ஐக்கியங்களிலே நாங்கள் வந்து தேவனுடைய மீட்பை நினைத்து அவருடைய உடன்படிக்கையை நினைத்து அவரை நான் நீங்களும் ஆராதிப்பதற்கு இந்த நாளை தனிப்பட்ட குடும்ப சபையாக இதை நாங்கள் ஆராதிக்கின்ற நாளாக ஏற்படுத்துகின்ற வேளையிலே தேவன் சொல்லுகின்றார் என்னவென்றால், அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அது பெருக்குகின்ற நாளாக இருக்கும். அருமையானவர்களே, அவங்க ஏசாயாவிற்கு ஏசாயா தன்னுடைய புஸ்தகத்தை எழுதுகின்ற வேளையிலே 58:13-14 நீங்கள் திருப்பும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். ஏசாயா 58:13-14, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில், ஆருடைய? தேவன் சொல்றார், ஆருடைய நாள் இது? என்னுடைய நாள். அது உங்களுடைய நாள் இல்ல, என்னுடைய நாள். அதற்காகத்தான் நாங்கள் அதை நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்வதிலும் கர்த்தருடைய நாள் என்று அநேக கிறிஸ்தவர்கள் அதை சொல்லுவார்கள். அதை அப்படித்தான் சொல்ல வேண்டும். அது ஏனென்று சொன்னால் அது ஞாயிற்றுக்கிழமை அல்ல, லோர்ட்ஸ் டே, அது தேவனுடைய நாள். பாருங்கள், என்னுடைய பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். வேதம் என்ன சொல்லுகிறது அருமையானவர்களே? அந்த நாளை என்னது உங்களுடைய இருதயத்திற்கு அந்த நாள் என்னத்தை தர வேண்டும் என்றால், சலிப்பை தருகின்ற வேளையிலேதான் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறதா? இல்லை. இந்த ஓய்வு நாள் என்கின்ற உடனே அருமையானவர்களே, கர்த்தருடைய நாள் என்ற உடனே எனக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவன் எங்களுக்காக செய்த அந்த உன்னதமான அந்த ரட்சிப்பை நாங்கள் நினைவு கூர்ந்து அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அருமையானவர்களே, அது இருதயத்திலே அதை நான் நீங்களும் மனமகிழ்ச்சியின்ற நாளாக இருக்க வேண்டும். எல்லாருக்கும் தெரியும், உங்களுடைய பர்த்டே பார்ட்டிக்கு நீங்கள் வந்தால் யார் கொட்டாய் விட்டு நித்திர தூங்குகின்றீர்கள்? அல்லது கல்யாண வீட்டிலே போனால் எங்களுடைய சொந்த கல்யாண வீடுகளுக்கு உறவினருடைய கல்யாணம் யார் அங்கே நாங்கள் உற்சாகம் இல்லமையாக இருக்கோம், இரவிரவாக முழித்திருப்போம். மன மகிழ்ச்சியினுடைய நாள், உறவினர்களை காணுகின்றோம், பழையவற்றை கதைக்கின்றோம், எல்லாவற்றையும் கதிர் சந்தோஷமாக இருக்கின்ற நாள் அந்த நாள். அவங்க தேவன் சொல்லுகின்ற காரியம், இந்த ஓய்வு நாள் கர்த்தருடைய நாள், உங்களுக்கு இருதயத்திலே சந்தோஷத்தை தருகின்ற நாளா? அல்லது நாங்கள் நித்திரை தூங்கி சோம்பலாக ஏனோ தானோ என்று வந்து போகின்ற நாளாக இருக்கின்றதா? அருமையானவர்களே, நாங்கள் காலை மாலை ஆராதனைக்கு வருகின்றது மட்டுமல்ல, என்னுடைய இருதயமும் உங்களுடைய இருதயமும் சரியான இடத்திலே இருக்க வேண்டும். அது சந்தோஷம். அருமையானவர்கள், உங்களுக்கு தெரியும் சந்தோஷம் என்றால் என்னென்று தெரியும், மனமகிழ்ச்சி என்றால் என்னென்று தெரியும். எங்களுடைய நகை கடைக்குள்ளே பெண்கள் போனால் முகத்திலே பூரிப்பை பார்க்க முடியாத அளவிற்கு சந்தோஷம். அவர்கள் சந்தோஷம் என்றால் என்னென்று சொல்ல தேவையில்லை. அல்லது ஆண்கள் கூட தங்களுடைய உடுப்பு கடைக்குள்ளே போகின்ற வேளையிலே விருப்பமான உடுப்புகளை கண்டால் அவருடைய தங்கள் அறியாத ஒரு சந்தோஷம். அல்லது நல்ல அருமையான சாப்பாடுகளை சமைத்து வைத்தால் எங்களை அறியாமலே கதைப்போம் என்ற அவலத்திற்கு சந்தோஷம். அருமையாகலே, ஆனால் தேவனுடைய நாள் என்று வருகின்ற வேளையிலே சோர்வு, அலுப்பு, பஞ்சி. ஏன்?
அந்த இரத்தமானது எனக்காக சிந்தப்பட்டு என்னை தேவன் மீட்டு அதை நினைத்து அவரோடு வைத்திருக்கின்ற உறவிலே அவரை அறிகின்ற அறிவிலே வளர வேண்டும் என்ற வாஞ்சை எனக்கு இல்லாததுதான். ஜேசி ரயில் என்ற போதகர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை நீ காண வேண்டும் என்றால் அவனை ஓய்வு நாளில் அவன் அதை அனுசரிக்கின்ற விதத்திலே நீ அவனை கண்டுகொள்ள முடியும் என்றால், அவலத்திற்கு இந்த பரிசுத்தவான்கள் தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் அந்த நாளை ஒரு மன மகிழ்ச்சியின் நாளாக, ஒரு சந்தோஷத்தின் நாளாக, ஒரு பாரமான நாளாக அது எண்ணவில்லை, அதை சந்தோஷத்தின் நாளாக, மன மகிழ்ச்சியின் நாளாக அருமையானவர்களே இருக்கவன். உங்களுக்கு இந்த ஓய்வு நாள் எப்படியாக இருக்கின்றன? மன மகிழ்ச்சியின் நாளா? அவை இந்த மனமகிழ்ச்சியானது இது தேவன் செய்த அந்த கிரிகையை நினைத்து வருகின்ற மனமகிழ்ச்சி, வேற மனமகிழ்ச்சி இல்லை. சர்ச்சுக்கு வந்தா இனி அநேகரை கண்டு கதைக்கலாம், அலட்டலாம், விளையாடலாம் என்கிறது அல்ல அந்த சந்தோஷம். அப்படியான சந்தோஷம் என்று அநேக சபைகளுக்கு போகிறார்கள். போனால் அங்கு கூத்தாடித்து கும்மாளம் அடிக்கின்ற ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷம் அல்ல. இது கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே சிந்தப்பட்ட அவருடைய அந்த மீட்பு, அவருடைய மரணம், உயிர்த்தெழுதலினாலே நான் அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய சந்தோஷத்தை அனுபவிக்கின்ற, அதிலே வளர்கின்ற, உறுதிப்படுத்துகின்ற இந்த நாள் என்கின்ற சந்தோஷம் உங்களுடைய வாழ்வில் இருக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் அருமையானவர்களே பூச்சி அரித்து விட்டது என்றது அர்த்தம். நீங்கள் சரியாக மருந்து அடித்து அதை வளர்க்க பண்ண வேண்டும். இரண்டாவது அந்த நாள் எப்படியா நாள் என்றால் பாருங்கள், அதை மகிமை உள்ள நாள் என்று. அது என்ன அந்த மகிமை? அதை அந்த நாளுக்கு நாங்கள் கனத்தை கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். வேறு எந்த ஒரு காரியமும் அருமையானவர்களே அந்த நாளை நானும் நீங்களும் கொள்ளை கொண்டு போவாத படிக்கு இருந்திடக்கூடாது. அவை எங்களுடைய வேலைகளானாலும் சரி, எங்களுடைய களியாட்டங்களானாலும் சரி, எங்களுடைய கல்விகளானாலும் சரி, எந்த ஒரு காரியத்திற்கும் நாங்கள் கொடுக்கின்ற கனத்திலும் பார்க்க தேவனுடைய இந்த நாளிற்கு அந்த மகிமைக்குரிய கனத்தை கொடுக்கின்ற மகிமையுள்ள நாள், அதாவது அந்த கனமானது அந்த நாளுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றதாக இருக்க வேண்டும். அந்த கனமானது எங்களுக்கு இருதயத்திலிருந்து வர வேண்டும். உன் தாயே உன் தகப்பனையும் என்ன செய்வாயாக? கனம் பண்ணுவாயாக. என்றால் என்ன அர்த்தம்? தாயின் தகப்பனையும் தூக்கி தலையில வைத்துக் கொண்டு திரிகிறது அர்த்தம் இல்லை. அவருடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து அவர்களோடு அன்பா இருந்து இதாவது கனம் படுகின்றால் அவர்களுக்கு பெற்றோர்கள் எப்பொழுதும் முக்கியத்துவமானவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு அடுத்ததாக பெற்று அந்த கனம் என்கிறவர்களே முக்கியத்துவம், அதுதான் அதனுடைய அர்த்தம். அவை இந்த நாளானது எங்களுக்கு முக்கியத்துவம் உள்ள நாளாக, ஏனென்றால் தேவன் அதை எல்லாவற்றையும் நிறுத்த சொல்லி எங்களை ஆவிக்குரிய நாளுக்கு, ஆவிக்குரிய வளர்ச்சிகளுக்காக கொடுக்கப்பட்ட நாள். அதிலே பர்த்டே பார்ட்டிகளுக்கு போகின்றது, கல்யாணவர்களுக்கு போகின்றது, சாமத்தியவர்களுக்கு போகின்றது. இங்கு ஓடி வந்துவிட்டு முகத்தை காட்டிவிட்டு இங்கு கல்யாண வீட்டுக்கு போகணும் என்று சொன்னால் ஆராதனையில் வந்திருந்தால் அவர்களுக்கு எங்க சிந்தனை எல்லாம்? கல்யாண வீடு தான் சிந்தனை. அந்த நாளிலே எந்த ஒரு காரியத்திற்கும் வந்துட்டு ஓடுகின்றதெல்லாம் அது பொய்ச்சாட்டு. அது மனிதனுக்கு முகத்தை காட்டுகின்ற காரியமே தவிர அது தேவனுக்கு முகத்தை காட்டுகின்றது அல்ல. ஆகவேர்மையானவர்களே அந்தந்த நாளிற்கு நாங்கள் முக்கியத்துவத்தை கொடுக்கின்ற நாளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் சொல்லுகின்றார் பாருங்கள், அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாயிருப்பார்மையானவர்களே நீங்கள் எதற்கு கனத்தை கொடுக்கின்றீர்களோ அதற்குத்தான் உங்களுடைய மன மகிழ்ச்சி இருக்கும். பேத்ரே பார்ட்டிஸுக்கு, மனிதர்களுக்கு, நாங்கள் எங்களுடைய கல்யாண வீடுகளுக்கு, எங்களுடைய உறவினர்களுக்கு, எங்களுடைய எல்லா காரியத்துக்கும் நாங்கள் முதலிடத்தை கொடுக்கல, எங்களுடைய மகிமை அதுலதான் இருக்கு. ஆனால் வேதம் என்ன சொல்கிறேன், நீ இந்த நாளை தேவனுக்கு மன மகிழ்ச்சியின் நாளாகவும் முக்கியமான நாளாகவும் நீ கொடுக்கின்ற அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியா இருப்பார், தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் கர்மையாகவே என்னுடைய உங்களுடைய இருதயமானது அந்த நாளை குறித்த சந்தோஷத்தையும் அந்த நாளை குறித்த அந்த மகிமையையும் கொடுக்கின்ற இருதயங்களாக இருக்க அப்படியாக இருக்கின்றதா? வெளிப்படையாக நான் நீங்கள் எப்படியாக செய்ய வேண்டும் என்று சற்று சுருக்கத்தோடு நான் முடிக்கின்றேன். அவை இங்கு வேதம் சொல்கின்ற காரியம் என்னவென்றால், பாருங்கள், உன்னுடைய ஓய்வு நாளை உனக்கு இஷ்டமானவைகளை நீ செய்யாமல் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், நீ உனக்கு என்ன விருப்பம், நீ என்ன விரும்புகிறாய் என்கிறது அல்ல முக்கியம். அந்த நாளிலே தேவன் என்னத்தை உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் என்பதை நீ செய்கின்றவனாக இருக்க வேண்டும். ஆகவே தேவன் உன்னிடத்திலே அவர் என்னத்தை, அவரை பிரியப்படுத்த நான் செய்கின்றேன் என்பதை நாங்கள் முதலாவதாக அந்த நாளிலே செய்ய வேண்டும். எங்களுடைய சொந்த வேலைகள், எங்களுடைய காரியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவத்தை கொடுக்கின்றவர்களாக அல்லாமல், தேவனுக்கென்று கொடுக்கின்றவர்களாக இருக்கவும் நாங்கள் எங்களுடைய சொந்த பேச்சு அரசியலை பற்றி நாங்கள் பேச தேவையில்லை, அல்லது எங்களுடைய கலாச்சாரங்களை பற்றி நாங்கள் பேச தேவையில்லை, உலக செய்திகளை குறித்து நாங்கள் அதிகமாக ஆராய தேவையில்லை. நாங்கள் படம் எடுக்கின்றதும் பேஸ்புக்கிலே போடுகின்றதும் இந்த உலக காரியங்களை அந்த நாளை நாங்கள் செலவழிக்க தேவையில்லை. பழைய வரலாறுகளும் வம்ச கதைகளையும் நாங்கள் அந்த நாட்களிலே செய்ய தேவையில்லை. ஏனென்றால் அந்த நாள் கர்த்தரை குறித்து கதைத்து, கர்த்தரை குறித்து நாங்கள் சிந்தித்து, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவருடைய குறைவான விளக்கங்கள் இருக்கின்ற வேளையிலே அது அன்பாக அதை கற்றுக் கொடுத்து, அல்லது ஒரு சகோதரனோ சகோதரியோ அந்த ஓய்வு நாளை கடைபிடிக்கிறதற்கு அவர்கள் கடினப்படுகின்ற வேளையிலே எங்களால் எப்படியான உதவிகளை செய்து அவர்களை அந்த நாளை தேவனுக்குள்ளாக சிந்திக்க பண்ணலாம் என்று கூட்டு முயற்சி எடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதே அதனுடைய அர்த்தம். சில சபைகளிலே இந்த வார்த்தையை புழங்கி பிழையாக விளங்கி வைத்திருந்து ஆராதனை முடிந்தவுடனே ஒருவரோடும் கதைக்காமல் விறுவிறுவென்று வீட்டு போய் விடுவார்கள் என்றால் சொந்த பேச்சை நாங்கள் பேசக்கூடாது என்பதற்காக அதில் அர்த்தம். நாங்கள் நின்று தேவனை பற்றி கதைத்து, அவருடைய உற்சாகப்படுத்தி, தேவனுடைய காரியங்களை, எந்த ஒரு காரியங்களை நாங்கள் கதைத்தாலும் தேவனை பற்றி நாங்கள் எப்பொழுதும் அதன் ஊடாக கதைக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது காரிய மருமையானவர்களே, இந்த நாளிலே காலையும் மாலையும் தேவனுடைய ஆராதனைகளிலே கலந்து கொண்டு அவருடைய வார்த்தையை நானும் நீங்களும் கேட்டு அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும். எங்களுடைய வெளிப்படையாக வேறு எதற்கும் எங்களுடைய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. நான் எப்பொழுதும் சில பேருக்கு சொன்ன காரியம் என்னவென்றால், நான் என்னுடைய சபை அங்கத்துவரை சபையிலே காணவில்லை என்றால் நான் அவரை காணுகின்ற ஒரு அடுத்த இடம் அவருடைய ஆசுபத்திரியிலே என்றால் அன்னர்த்தம் என்று சொன்னால், இங்கு வைத்திய சாலையிலே கொடூரமான படுக்கையிலே கிடக்கின்ற அந்த நாளை தவிர மற்ற நாட்களிலே ஆராதனையிலே வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் சபையில் எதிர்பார்க்கின்றேன். ஏனென்றால் தேவனும் அதை எதிர்பார்க்கின்றவராகவே இருக்கின்றார். அருமையானவர்களே, அந்த காலை மாலை அந்த ஆராதனையானது எனக்கும் உங்களுக்கும் சந்தோஷத்தை, எங்களுடைய ஆவிக்குரிய உணர்வை அது தூண்டி ஆசீர்வாதமாக இருக்கின்றதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அருமையானவர்களே, எங்களுடைய சபையிலே நாங்கள் மனிதர்களுடைய பாட்டை பாடுகின்றது அல்ல, தேவனுடைய பாடலையே பாடுகின்றோம், தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கின்றோம், தேவனுடைய வார்த்தையின்படியாகவே ஜபிக்கின்றோம். ஆக உங்களுக்கு அதிலே உற்சாகம் இல்லை என்றால் தேவனுடைய வார்த்தையிலே பிழையா அல்லது உங்களிலே பிழையா? தேவனுடைய வார்த்தையிலே ஒருபொழுதும் பிழையில்லை. அவை இந்த உற்சாகமும் இந்த சந்தோஷமும் எனக்கு இருதயத்திலே வந்தால்தான் நான் காலை மாலை ஆராதனையிலே வந்து தேவரை நான் ஆராதிக்க முடியும். அடுத்ததாக வேதம் சொல்லுகின்ற தர்மியானவர்களே, தேவனுடைய அந்த நாளிலே நீங்கள் உங்களுடைய இயலுமான வரையிலே உங்களுடைய வீட்டு வேலைகளை குறையுங்கள். இயலுமான வரையிலே குறைத்து அந்த நாளை நீங்கள் எவ்வளத்திற்கு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நீங்கள் பயன்படுத்துவீர்களோ அவ்வளத்திற்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக அந்த நாளிலே இரக்கத்தினுடைய ஊழியங்களையும் அவசரமான காரியங்களையும் செய்ய நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே அவர் அதிசயமான அவசரமான காரியங்களை செய்தார். அவர் இரக்கத்திற்குரிய காரியங்களை செய்தார். அருமையானவர்களே, இந்த ஓய்வு நாள் என்கின்றது நானும் நீங்களும் இரக்கத்தினுடைய காரியங்களை, சுவிசேஷ காரியங்களை, அல்லது நாங்கள் மற்ற அவசரமான காரியங்களை எங்களுடைய சபையினுடைய, எங்களுடைய நாட்டினுடைய, எங்களுடைய பாதுகாப்பிற்காக பராமரிப்பிற்காக நாங்கள் செயற்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அருமையாளர்களே, இந்த ஓய்வு நாளிலே நீங்கள் என்ன செய்யுங்கள் செய்ய வேண்டாம் என்கின்ற காரியம் உங்களுக்கு தெளிவில்லாத பட்சத்திலே நீங்கள் எந்த நேரமும் என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். இந்த ஓய்வு நாளை குறித்ததான சில கேள்விகளை அல்லது எங்களுடைய நாளை இன்றைய தினத்திலும் கூட நாங்கள் மாலை ஆராதனை முடிந்த பின்பதாக வாலிபர்களோடு அதை குறித்து ஆராய இருக்கின்றோம். சபையில் இருக்கின்றவர்கள் கூட நின்று இந்த ஓய்வு நாளை பற்றிய உங்களுக்கு ஏதாவது தெளிவின்மை இருந்தால் நீங்கள் அதிலே கூட நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் அது அவ்வளவிற்கு முக்கியமான நாள். நீங்கள் அதிலே தேவனுக்கென்று உங்களுடைய சொந்த வேலைகளை செய்யாமல் நீங்கள் தேவனுக்குரிய நாளாக ஆராதனையின் நாளாக அந்த நாளை நீங்கள் அனுசரிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த நாளிலே நீங்கள் விற்கின்றவர்களாகவோ அதை வாங்குகின்றவர்களாகவோ இருக்கக்கூடாதுதான் நெகேமியா தெளிவாக சொல்கின்றார். என்னவென்றால் அங்கே இருக்கின்றவர்கள் அங்கே வியாபாரங்களை செய்கின்றார்கள். அந்த சபையானது வியாபாரங்களை செய்த போதிலே நெகேமியா அங்கு போய் அதை தடையை போடுகின்றார். அங்கு மீன்களை விற்கின்றார்கள், சரக்குகளை விற்கின்றார்கள், இங்கு திராட்சை ஆலைகளை மிதிக்கின்றார்கள். பாருங்கள், அங்கு அவர்கள் வெளியான வேலைகளை செய்கின்றார்கள். வேதம் சொல்கிறது என்னவென்றால் அவர்களும் வேலை செய்யக்கூடாது, மற்றவர்களையும் வேலை செய்ய பண்ணக்கூடாது. இதற்காக தலைமையாகலே இந்த ஓய்வு நாளிலே நானும் நீங்களும் இங்கு வெளியிலே போய் சாமான்களை வாங்கி எங்களுடைய காரியங்களை செய்வது அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் நெகேமியாவினுடைய காலத்திலே அது உண்மை. இங்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலும் அது நிச்சயமாக உண்மை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நியாய பிரமாணங்களை அவர் நிறைவேற்றுவதற்காக வந்தாரே தவிர அதை முறியடிக்கதற்கு அவர் வரவில்லை. அவை சில வேளைகளிலே உங்களுக்கு ஒரு கடினமான காரியமாக கூட இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு நீங்கள் பசி இல்லாமல் நீங்கள் வாழுவதற்கு முதல் நாளே நீங்கள் அதை ஆயத்தப்படுத்தி உண்ணக்கூடிய வகையிலேயே உங்களை வைத்திருக்கிறார் என்பதற்கு நீங்கள் தேவனுக்கு முன்பாக சாட்சிகள். அருமையானவர்களே, நீங்கள் அந்த நாளிலே நீங்களும் வேலை செய்கின்றவர்களாக அல்லாமல் மற்றவர்களையும் வேலை செய்ய பண்ணாதவர்களாக இருக்க வேண்டும் என்ற நெகேமியா சொல்கின்ற காரியம் என்னவென்றால் பாருங்கள், மீன்களையும் சகலவித சரக்குகளையும் கொண்டு வந்து ஓய்வு நாளிலே யூதா புத்திரருக்கும் எருசலேமில் இருக்கின்றவர்களுக்கும் விற்கின்ற சில தீரியரும் உள்ளே குடியிருந்தார்கள். பாருங்கள், இங்கு புற ஜாதிகள்தான் அதை செய்தார்கள். ஆகவே தேவனுடைய ஜனமாகிய நாங்கள் அதிலே எந்த ஒரு வியாபாரமும் கொடுக்கிறது வாங்கிறது விற்கிறது எடுக்கிறது எதையும் செய்யக்கூடாது. ஆகவே அருமையானவர்களே, நீங்கள் அடுத்த ஓய்வு அடுத்த திருவிருந்திலே நீங்கள் பங்கு பெற்றுகின்ற வேளையிலே அடுத்த திருவிருந்துக்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துகின்ற வேளையிலே இந்த ஓய்வு நாளை குறித்து உங்களுடைய முக்கியத்துவமானது பரிசீலிக்கப்படும். ஏனென்றால் தேவனுக்கு பயந்து அவர் எங்களுக்கு செய்த அந்த கட்டளைகளுக்கு நானும் நீங்களும் கீழ்ப்படியாமல் அவருடைய கட்டளைகளிலே விருப்பமில்லாத எனக்கும் உங்களுக்கும் அவருடைய அந்த ரட்சிப்பின் நாளை நானும் நீங்களும் சந்தோஷப்படாத எனக்கும் உங்களுக்கும் அவருடைய அந்த உடன்படிக்கையை நானும் நீங்கள் நினைவு கூர்ந்து அதிலே மன மகிழ்ச்சியும் அந்த நாளுக்கென்று முக்கியத்துவம் கொடுக்காத எனக்கும் உங்களுக்கும் கிறிஸ்துவினுடைய ரத்தத்திலே அது பங்கே இல்லை. ஆகவே அருமையானவர்களே, எவ்வளவுக்கு ஒரு விபச்சாரம் பாவமோ, எவ்வளவுக்கு ஒரு கொலை பாவமோ, எவ்வளவுக்கு விக்கிராராதனை பாவமோ, எவ்வளவுக்கு வேறு சமயங்களை ஆராதிக்கின்றது பாவமோ, அதுபோல இந்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக உங்களுடைய சொந்த வேலைகளையும் வியாபாரங்களையும் கல்விகளையும் நீங்கள் உங்களுடைய உயர்ச்சிக்காக உங்களுடைய சொந்த குடும்பத்தினுடைய முயற்சிக்காக நீங்கள் எடுக்கின்ற எல்லா காரியமும் அது தேவனுடைய கோபத்தை உங்கள் மேல் வரப்பண்ணும். ஆகவே தேவனுடைய கோபமானது உங்கள் மேல் வரக்கூடாது என்பதற்காக என்ன விதத்திலே நெகேமியா தன்னுடைய சபைக்காக அவன் சீர்திருந்த பண்ணினானோ அதே போல அருமையானவர்களே ஆண்டவராகிய கிறிஸ்துவும் தன்னுடைய மனவாட்டி ஆகிய சபையும் தேவனுடைய கோபத்தை உள்கொள்ளுகாத வகையிலே அவர் சொல்லுகின்ற காரியம் இந்த நாளை மனமகிழ்ச்சியின் நாளாகவும் சந்தோஷமான நாளாகவும் உன்னதமான நாளாகவும் நாங்கள் அதை எடுத்து அந்த நாளிலே தேவனை பற்றி நாங்கள் பேசி என்னுடைய 6 நாள் வேலையை நாங்கள் நிறுத்தி இந்த 7வது நாளிலே ஆவிக்குரிய வகையிலே சிந்தித்து ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எங்களிடத்திலே பெருக பண்ணுகின்ற நாளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நாளிலே சந்தோஷத்தை சமாதானத்தை காணாத நானும் நீங்களும் தேவனுடைய ராஜ்யத்தின் சந்தோஷத்தை காண முடியாது என்பதையே தேவன் இதிலிருந்து எங்களுக்கு கற்றுத்தருகின்றார். தேவன் தாமே இந்த சிந்தனைகளை இறுதி எங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.